சீன கதை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவது அறிவிப்பாளர் பாண்டியன். இந்த வாரம் உய்கூர் தன்னாட்சி பிரதேசத்தின் நாட்டுப்புற கதையாகிய மரக்குதிரை என்னும் கதையை நாம் பார்க்கலாம். வெகு காலத்துக்கு முன்னால் உய்கூரில் வாழ்ந்து வந்த தச்சர் ஒருவருக்கும் கொல்லர் ஒருவருக்கும் தங்கள் இருவரில் யார் தொழில் திறமையில் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது. இருவருமே தானே உயர்ந்தவர் என்று வாதம் செய்தார்கள். இந்த இருவரில் யார்தான் உயர்ந்தவர்? விடை தெரியாத இந்த கேள்வி நீண்ட காலத்துக்கு விவாதமாகவே நின்று கொண்டிருந்தது. இறுதியில் இருவரும் ஒன்றுபட்டு ஒரு முடிவை எடுத்தார்கள். சரி, நாம் இந்த கேள்வியை அரசரிடம் கொண்டு செல்வோம், அவர் அளிக்கும் தீர்ப்பை இருவரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தீர்மானித்தார்கள். எனவே அவர்கள் அரண்மனைக்கு சென்று அரசரை சந்தித்தார்கள். நீங்கள் இருவரும் எதற்காக என்னிடம் வந்திருக்கிறீர்கள் என்று அரசர் கேட்டார். நான் ஒரு தச்சராக தொழில் செய்கிறேன் என்று இருவரில் ஒருவர் தெரிவித்தார். என் கைத்திறன் கலைமயமானது. உலகில் இருக்கும் வேறு எந்த தச்சரை விடவும் என் கைவண்ணம் உயர்வானதாக இருக்கும். ஆனால் என்னுடன் வந்திருக்கும் இந்த கொல்லர் நான் திறமையில் அவருக்கு ஈடாக முடியாது என்று சவால் விடுகிறார் என்றார் அவர். அடுத்து கொல்லர் வாய் திறந்து தன் வாதத்தை எடுத்துரைத்தார். என் படைப்புகளை பார்க்கும் யாருமே வியந்து போவார்கள், விண் அளவுக்கு புகழ்வார்கள். ஆனால் இவர் சொல்கிறார் எனது திறமை அவருடையதை விடவும் கீழானது என்று. இவ்வாறு அவர் சொல்லி முடித்தார். மாட்சிமை தாங்கிய மன்னர் பெருமான் எங்களுக்கு நடுவராக இருந்து யாருடைய திறமை மேம்பட்டது என்று தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று ஒரு குரலில் இருவரும் அரசரிடம் தெரிவித்தார்கள். அரசருக்கு மிகவும் தர்மசங்கடமாக போய்விட்டது. உங்களின் ஒரே ஒரு படைப்பை கூட பார்க்காமல் நான் எப்படி தீர்ப்பு சொல்வது என்று கேட்டார். சரி, உங்களுக்கு நான் 10 நாட்கள் அவகாசம் தருகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த 10 நாட்களுக்குள் உங்களின் தொழில் திறமையை காட்டக்கூடிய மாதிரி ஒன்றை உருவாக்கி என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று அரசர் கட்டளையிட்டார். இருவரும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பினார்கள். உடனடியாகவே இரண்டு பேருமே சவாலை எதிர்கொள்ள தயாரானார்கள். வேலை செய்ய தொடங்கினார்கள். 10 நாட்கள் கழிந்த பிறகு இருவரும் மறுபடியும் அரசரிடம் வந்தார்கள். கொல்லர் இரும்பால் செய்யப்பட்ட ஓர் அழகான பெரிய மீனை தன்னுடன் எடுத்து வந்திருந்தார். இந்த மீன் நமக்கு எந்த வகையில் உதவும், இதை எதற்கு பயன்படுத்துவது என்று கேள்வி எழுப்பினார் அரசர். அதற்கு கொல்லர் பதிலளித்தார். என்னுடைய இந்த இரும்பு மீனால் 100,000 தானிய மூட்டைகளை சுமந்து கொண்டு இலகுவாக கடலில் மிதக்க முடியும். இந்த பதிலை கேட்டு அரசர் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார். இந்த ஆள்தான் இந்த போட்டியில் தோற்கப் போகிறார் என்று நினைத்துக் கொண்டார். நீரில் போட்டால் அவ்வளவு எடை மிகுந்த இரும்பு என்ன ஆகும், மூழ்கி போய்விடாதா? எப்படி அதனால் மிதக்க முடியும்? சரி, நமக்கென்ன, மிதக்கும் என்று சொல்பவரே 100,000 தானிய மூட்டைகளை அந்த மீனுக்கு உள்ளே வைத்து நீரில் போட்டு காட்டட்டும், என்ன கதி ஆகிறது என்றுதான் பார்ப்போமே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். அரசரின் ஆணையின் பேரில் இரும்பு மீன் கடலில் தன் பயணத்தை தொடங்கியது. குழப்பம் என்ற சாயலே இல்லாமல் படுகம்பீரமாக அது கடலுக்குள் தானிய மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வில்லில் இருந்து கிளம்பிய அம்பை போல விசையுடன் பாய்ந்து சென்றது. பார்ப்பதற்கு கூடியிருந்த 1,000,000 மக்கள் பரவசத்தில் மூழ்கி வானம் அதிரும் வண்ணம் வாழ்த்து முழக்கமிட்டார்கள். அரசரும் அப்படியே அசந்து போய்விட்டார். மகத்தான சாதனை என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். அந்த கொல்லருக்கு அரசு உயர் பதவி ஒன்றை அளிப்பதற்கான அறிவிப்பை அந்த கணமே வெளியிட்டார். உடனடியாக ஒரு மாவட்டத்துக்கு தலைமை நிர்வாக அதிகாரியாக அந்த கொல்லரை அரசர் நியமனம் செய்தார். தச்சர் தான் செய்த மரக்குதிரை ஒன்றை தனது தோளில் சாத்தியபடி நடந்து வந்தார். அரசர் அதை பார்த்து முகம் துளித்தார். நிச்சயமாக குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டுப் பொருளாகத்தான் இது இருக்கும் என்று ஊகம் செய்தார். இது எப்படி அற்புதமான இரும்பு மீனுக்கு இணையாக முடியும் என்று தன்னையே கேட்டுக்கொண்டார். தச்சர் சொன்னார், குறைத்து மதிப்பிடாதீர்கள் மன்னர் மன்னா, இது இரும்பு மீனை விடவும் உயர்வானது என்று சொன்னார் அவர். இதிலே 26 திருகாணிகள் இருக்கின்றன. நீங்கள் முதல் திருகாணியை சொல்லினால் மரக்குதிரை மண்ணை விட்டு கிளம்பி ஆகாயத்தில் பறக்க தொடங்கிவிடும். 2வது திருகாணியை சுழற்றினால் அது வேகம் எடுக்கும். இருக்கும் 26 திருகாணிகளையும் சுழற்றினால் எந்த பறவையை விடவும் வேகமாக பறந்து உங்களை ஏற்றிக்கொண்டு உலகம் முழுவதையும் உங்களுக்கு சுற்றிக்காட்டும் என்று மரக்குதிரையின் மாண்புகளை மகிழ்ச்சியுடன் விவரித்தார் தச்சர். பருவ வயதை எட்டியிருந்த பட்டத்து இளவரசரும் இந்த உரையாடலின் போது அங்கே இருந்தார். மரக்குதிரை பறக்கவும் செய்யும் என்ற தகவல் அவருடைய ஆர்வத்தை வெகுவாக தூண்டிவிட்டது. ஆகாயத்தில் பறந்து உலகத்தின் அழகை அங்கிருந்து காண வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அரசரை நோக்கி அந்த மரக்குதிரையின் மீது ஏறி தான் சவாரி செய்யலாமா என்று கேட்டார். அரசர் இடைமறித்து சொன்னார், மகனே, இப்போதைக்கு அந்த கேள்விக்கே இடமில்லை. அதனால் உண்மையிலேயே பறக்க முடியுமா என்று உனக்கு தெரியுமா? அப்படியே பறந்தாலும் ஆகாயத்துக்கு கிளம்பி போய் அங்கிருந்து அது கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். கவலையே வேண்டாம், தச்சர் பதில் சொன்னார். அந்த மாதிரி நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது என்று அவர் உறுதிபட கூறினார். இளவரசர் தொடர்ந்து அரசரை நச்சரித்தார். அரசருக்கு அவர் மிகவும் செல்லம். இளவரசர் கேட்டு அரசர் எதையுமே மறுத்ததில்லை. கடைசியில் இளவரசரின் தொடர் முயற்சிகள் வெற்றி பெற்றன. அரசர் கவலை நீங்காமலே சொன்னார், நீ முயற்சிதான் செய்து பார்க்க வேண்டும். நீ மெதுவாகத்தான் பறக்க வேண்டும். நீ முதல் திருகாணியை மட்டும்தான் சுழற்ற வேண்டும் என்று நிபந்தனை மேல் நிபந்தனை விதித்தார் அரசர். அதற்கு ஒப்புக்கொண்ட இளவரசர் மரக்குதிரை மீது ஏறி அமர்ந்தார். பிறகு முதல் திருகாணியை சுழற்றினார். எதிர்பார்த்த மாதிரியே குதிரை ஆகாயம் நோக்கி மேலே எழுந்து கிளம்பியது. உலகம் தனக்கு கீழே கண்கொள்ளா காட்சியாக தெரிவதையும் மேலே மேலே தான் ஆகாயத்தில் உயர்ந்து கொண்டிருப்பதையும் மக்கள் கூட்டங்கள் ஆறுகள் மலைகள் நகரங்கள் என்று பூமியின் காட்சிகள் அனைத்தும் புள்ளிகளாக சுருங்கிக் கொண்டிருப்பதையும் முற்றிலும் புதிய அனுபவமாக எதிர்கொண்டார் இளவரசர். தொடர்ந்து ஒவ்வொரு திருகாணியாக சுழற்றுவது அவருக்கு பேரின்பமாக இருந்தது. மரக்குதிரை விரைவாக இன்னும் விரைவாக என்று அதிவேகமாக பறக்கத் தொடங்கியது. ஆறுகளும் மலைகளும் கூட காட்சியிலிருந்து மறைந்துவிட்டன. பறந்து கொண்டிருக்கும் போது இளவரசருக்கு பசிக்க ஆரம்பித்து விட்டது. கீழே பார்த்தால் முற்றிலும் புதிய நகரம் ஒன்று தொலைதூரத்தில் தெரிந்தது. திருகாணிகளை ஒவ்வொன்றாக எதிர் திசையில் சுழற்றி இருக்கத் தொடங்கினார் இளவரசர். வேகம் குறைந்த மரக்குதிரை ஓரிடத்தில் தரையிறங்கியது. இளவரசர் அந்த ஊரில் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு சத்திரம் ஒன்றில் அன்றிரவு தங்கினார். அவருக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கண் சிமிட்டும் நேரத்தில் தான் அதற்கு முன் வாழ்க்கையில் எப்போதுமே பார்த்திராத புதிய நகரம் ஒன்றுக்கு வர முடிந்ததை நினைத்து வியந்தபடியே இளவரசர் கண்ணயர்ந்தார். மறுநாள் இளவரசர் அந்த ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று கிளம்பினார். பல தெருக்களில் சுற்றித் திரிந்த பிறகு சதுக்கம் ஒன்றில் மக்கள் பலர் கூட்டமாக நின்று வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்ததை இளவரசர் பார்த்தார். வானத்தில் ஏதோ ஈர்ப்பு மிக்க பொருள் இருக்கக்கூடும் என்று அவருக்கு தோன்றியது. கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே போய் அவரும் வானத்தை பார்த்தார். ஆனால் எதுவும் கவனத்தை ஈர்ப்பது மாதிரியான பொருள் அங்கே காணப்படவில்லை. பக்கத்தில் இருந்த மனிதரிடம், நீங்கள் அனைவரும் வானத்தில் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இளவரசர் கேட்டார். அந்த மனிதர் இளவரசரை ஏற இறங்க பார்த்துவிட்டு, எங்கள் அரசருக்கு ஒரு மகள் இருக்கிறாள். உலகத்தில் வேறு எந்த பெண்ணுமே அழகில் அவளுக்கு ஈடாக முடியாது. அவ்வளவு பேரழகு படைத்தவள் எங்கள் இளவரசி. இளவரசி மீது தான் வைத்திருக்கும் பாசத்தின் காரணமாக இளவரசியை பார்ப்பதற்கு கூட அரசர் யாரையும் அனுமதிக்க மாட்டார். முன்பு இளவரசி அரண்மனை ஒன்றில் வசித்து வந்தாள். அங்கு அவள் போதிய அளவுக்கு பாதுகாப்பாக இல்லை என்று நினைத்த அரசர் மகளுக்காக வானத்தில் ஒரு மாளிகையை கட்டி அங்கே அவளை தங்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அரசவை கூட்டம் முடிந்ததும் அரசர் தன் மகளை காண்பதற்கு செல்வது வழக்கம். இன்று அவர் தன் மகளை காணப்போய் வெகு நேரம் ஆகிவிட்டது. எப்போது வேண்டுமானாலும் அரசர் திரும்பி வரக்கூடும். அதனால்தான் அனைவரும் இங்கே கூடி அரசருக்காக காத்திருக்கிறோம் என்று விளக்கமாக கூறினார். இந்த கதையை கேட்ட இளவரசரால் இதை நம்பக்கூட முடியவில்லை. வானத்தில் அரண்மனை ஒன்றை கட்டுவதற்கு சாத்தியமே இல்லை என்று அவர் புத்திக்கு பட்டது. இளவரசரின் மனக்குறிப்பை அறிந்து கொண்டவர் போல அவர் தொடர்ந்து சொன்னார். இறப்பே இல்லாத மாமனிதர் ஒருவரால் அந்த மாளிகை கட்டப்பட்டது. மன்னர் ஒருவரால் தான் அந்த மாளிகைக்குள் நுழையவே கூட முடியும். அவர் கூறியவற்றையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்ட இளவரசர் அன்று இரவு தன் மரக்குதிரை மீதேறி வானில் பறந்து சென்றார். நன்றி நேர்களே, மரக்குதிரை கதையின் எஞ்சிய பகுதியை நாம் அடுத்த சீன கதை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.